இந்த வாரம் நம்ம 85, 86 இரண்டு அத்தியாயங்கள் மட்டும் பார்க்க இருக்கோம். பழைய புக்கில் 84, 85 இந்த இரண்டு மட்டும் நாம் இன்னைக்கு பார்க்கணும். போன வாரம் நம்ம பார்த்தது குருக்ஷேத்திரத்தில், அதாவது அங்கே சூரிய கிரகணம் நடைபெறுது அப்படிங்கிற காரணத்தினால இந்தியா பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வம்சத்தை சேர்ந்தவங்களும் அங்கே வந்து சடங்குகள் செய்கிறதுக்காக கூடுறாங்க. அங்கே எது வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணரை தலைமையை கொண்ட எல்லாரும் அவங்களும் அங்கே கூடி அங்கே அவங்க ஒரு சில சடங்குகள்லாம் நிறைவேற்றுறாங்க. அப்போதைக்கு நம்ம விரஜவாசிகள் கிருஷ்ணரை மறுபடி விருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறத போன வாரம் நம்ம பார்த்தோம். அதன் காரணத்தினால குருக்ஷேத்திரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த குருக்ஷேத்திரத்தில் பல்வேறு சாதுக்கள் முனிவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. கிருஷ்ணரை புகழ்ந்து அவங்க பேசுனதை கேட்ட வசுதேவருக்கும் தேவிக்கும் கொஞ்சம் எண்ணம் வந்திருக்கு. ஓ, கிருஷ்ணர் பகவான், நம்ம அவரை வந்து நம்மளுடைய ஒரு மகன் நினச்சின்னு இருந்தமே அப்படின்னு அவங்க ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு குற்ற உணர்வு மாதிரி வருது. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம போன வாரமே பார்த்தோம். கிருஷ்ணர் மேலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் இருக்கக்கூடிய அந்த வாத்சல்ய பாவம், அந்த வாத்சல்ய ரசத்தின் காரணமாக அவங்களுக்குள்ளார அந்த உறவானது உணரப்படுது. பல நேரங்களில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்சால் கூட கிருஷ்ணரை வந்து முழுமுதற் கடவுளாக அவங்க கருத மாட்டாங்க, தங்களுடைய மகன்களாகவே கருதுவாங்க வசுதேவரும் தேவகிக்கும். தேவகியும் அவங்களுக்கு தெரியும் பல நேரங்களில், ஏன்னா அவர் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணும்போதே அப்பயே அவர் சொன்னார், நான் அவர் வந்து நாராயண ரூபத்தில் 4 கரங்களோட தோற்றம் அடித்து ஒரு சில உபதேசங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நீ வந்து அங்கே கொண்டு போ, கோகுலத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நந்தா கிருஷ்ணர் வசுதேவருக்கு கட்டளையிடுறார். கிருஷ்ணர் வசுதேவருக்கு அப்படி கட்டளையிட்ட காரணத்தினால வசுதேவருக்கு தெரியும் இவர் சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறது. இருந்தாலும் அவருடைய வாத்சல்ய ரசத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால அடிக்கடி மறந்துடுவார் அவர். இப்போ இந்த குருக்ஷேத்திரத்தில் அவங்க போயிட்டு திரும்பி துவாரைக்கு வந்துடுறாங்க. வசுதேவருக்கும் தேவகிக்கும் அந்த சாதுக்கள்லாம் கிருஷ்ணரை பற்றி சொன்னது அப்படியே நினைவிலே இருக்கு. ஓ, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், நம்ம வந்து அவர் வந்து நம்மளுடைய பையனாக நினச்சிட்டு இருந்தோமே அப்படிங்கிற நினைவு வந்து வசுதேவருடைய மனதில் அப்படியே பொதிஞ்சின்றது. வசுதேவர் தேவகி இரண்டு பேருடைய மனதிலே. ஸோ அதன் அடிப்படையில் வரக்கூடியது தான் இந்த அத்தியாயம். கிருஷ்ணரும் பலராமரும் தினசரி வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையருக்கு தினசரி போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது வேத கலாச்சாரம். அதன் அடிப்படையில் கிருஷ்ணரும் பலராமரும் தினசரி போய் வசுதேவருக்கும் தேவகிக்கும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது மாதிரி போய் துவாரைக்கு திரும்பினரையும் ஒரு நாள் போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க. நமஸ்காரம் பண்ணி வசுதேவருக்கு வந்து அந்த நினைவுகள்லாம் வரும், சாதுக்கள் கிருஷ்ணரை பற்றி கூறிய நினைவுகள்லாம் அவருக்கு வருது. அவருக்கு வந்து அவர் அப்படியே கிருஷ்ணரையும் பலராமரையும் புகழ ஆரம்பிக்கிறார். ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா, எல்லாமே நீ தான். இந்த உலகத்தில் எத்தனை பொருள்கள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எல்லா ஆரம்பத்தோடையும் முடிவோடையும் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் தான் காரணமாக அமைகிறார். எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தி தான். இந்த கருத்தை வசுதேவர் நிலைநாட்டுறார். பகவான் கிருஷ்ணரே கீதையில் சொல்கிறார், எல்லாமே என்னிலிருந்து தான் வருது, எல்லாமே என்னையில் இருக்குது, இருந்தாலும் நான் அதுலேருந்து வேறுபட்டு இருக்கேங்கிறேன். கிருஷ்ணர் தெளிவுபடுத்துகிறார் கீதையில். கீதையில் சொல்லக்கூடிய அதே விஷயங்களை இங்கே வசுதேவர் கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுகிறார். மயாத்ததம் இதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்தானி சர்வபூதானி மத்தானி சர்வபூதானி நச்சாஹம் தே சவஸ்திதா. அவர் சொல்றார், மயாததம் இதம் சர்வம், என்னுடைய சக்தியின் மூலமா நான் எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். ஸோ அதே கருத்தை இங்க வசுதேவர் கிருஷ்ணரை புகழ்ந்து சொல்றார். வசுதேவர் கிருஷ்ணரை புகழ்ந்து சொல்லக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இங்கே பிரார்த்தனைகள் இருக்கு. அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போகலாம். அன்பார்ந்த கிருஷ்ணா, நீ சச்சிதானந்த விக்கிரகமாகிய முழுமுதற் கடவுள். அன்புடைய பலராமா, நீ யோக சக்திகள் அனைத்தும் அனைத்திலும் கைவந்த சங்கர்ஷன். நீங்கள் நித்தியமானவர்கள் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். நீங்கள் இருவரும் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கும் அதன் காரணமான புருஷோத்தம மகாவிஷ்ணுவுக்கும் பரமானவர்கள். பகவான் கிருஷ்ணர் பலராமர் இவங்க கிட்ட இருந்தா எல்லா தோற்றங்களும் வருது. கிருஷ்ணர்லேருந்து பலராமர் வர்றார், பலராமருக்கு அப்புறம் பலராமருடைய தோற்றத்தின் மூலமாக மகாவிஷ்ணு வரேன். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதை அங்கேயே வசுதேவர் திரும்பி பிரார்த்தனைகளை செலுத்துறார். பிரபஞ்சத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை பல காலகட்டங்களில் தோன்றும் பல்வேறு ஜட தோற்றங்களும் நீங்களே. ஏனெனில் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கான காரணமும் காரியமும் நீங்களே. கிருஷ்ணர்தான் எல்லாத்துக்கும் காரணம், கிருஷ்ணர்தான் எல்லாத்துக்கும் காரியமாகவும் அமைகிறார். அவருக்கு அப்பால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாவற்றிலுமே கிருஷ்ணர் இருக்கார், இருந்தாலும் கிருஷ்ணர் எல்லாவற்றிலிருந்து விலகி இருக்கார். ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுக்குறார். எப்படி ஒரு அரசாங்கத்தில், அந்த அரசாங்கத்துக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அந்த மன்னர் இருக்கிறாரோ, அதே சமயத்தில் அந்த மன்னர் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லலாம். சக்தி, அந்த மன்னருடைய சக்தி எல்லா இடங்கள்லையும் இருக்குது, ஆனால் அந்த மன்னர் சாக்ஷாத் அவரே எல்லா இடங்கள்லையும் இல்லை. அதன் அடிப்படையில் அதே மாதிரி கிருஷ்ணருடைய சக்தி எல்லா இடங்கள்லையும் இருக்குது, ஆனால் கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரே எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது கிடையாது. கிருஷ்ணருடைய சக்தி எல்லா இடங்கள்லையும் இருக்கிறனால கிருஷ்ணர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்க, கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம அவசியம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தத்துவபூர்வமான கருத்து. அச்சிந்திய பேத அபேத தத்துவம், பேத அபேத, கிருஷ்ணருக்கும் அவருடைய சக்திக்கும் வித்தியாசம் இருக்கு, பேத அபேதம். இதுதான் சைதன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தத்துவம். அச்சிந்திய அப்படின்னா நம்மளால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது. பேத அபேதா, வேற்றுமை இருக்கு வேற்றுமை இல்லை. அதாவது பிரம்மன் அல்லது பரமன் அல்லது பகவான், பகவானுக்கும் அவருடைய சக்திக்கும், அவருடைய சக்தி அப்படிங்கிறது ஜடசக்தியாக இருக்கட்டும் ஜீவசக்தியாக இருக்கட்டும், எல்லாமே சக்தி தான். நம்ம அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ஜீவாத்மாவாக இருந்தாலும் சரி, ஜட பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே சக்தி தான். ஆனால் ஜீவனானது ஜடத்தை விட உயர்ந்தது, இருந்தாலும் ஜீவனும் சக்தி தான், பகவானுடைய சக்தி தான். இந்த சக்திக்கும் அந்த சக்திமான் கிருஷ்ணர், சக்தி நம்ம எல்லாரும், சக்திக்கும் சக்திமானுக்கும் பேதம் இருக்குது, அதே சமயத்தில் பேதம் இல்லை. அதாவது வேற்றுமை இருக்குது, இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா வேற்றுமை கிடையாது. எப்படி அது, ஏன் அப்படின்னா, சக்தி சக்திமான் கிட்டேருந்து வர்றதுனால ஒரு விதத்தில் எல்லாமே கிருஷ்ணர் தான், எல்லாமே கிருஷ்ணர் தான் ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது எல்லாமே கிருஷ்ணர் கிடையாது. இங்கே பின்னாடி வரக்கூடிய இதில் இதே அத்தியாயத்தில் பின்னாடி கிருஷ்ணர் சொல்கிறார், வசுதேவருடைய பிரார்த்தனைக்கு பதிலாக சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லாமே நான் தான். அதுக்கு புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணர் ஒரு உதாரணத்தையும் கொடுக்குறார். இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே. எல்லா வஸ்துக்களுமே பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கக்கூடிய காரணம் ஆகியிருந்தால் கூட ஒரு பானைக்கும் ஒரு மலைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பானை எடுத்துக்கிட்டா அந்த பானையிலையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் தான் அடங்கியிருக்கு. ஒரு பெரிய மலை எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் வந்து இதே பஞ்சபூதங்கள் தான் அடங்கியிருக்கு, கரெக்டா? அதே மாதிரி பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னுடைய சக்திகள் தான், இருந்தால் எல்லாமே எனக்கு சமமானவை தான், இருந்தாலும் அளவில் வேறுபட்டு இருக்கு, தன்மையில் ஒன்றுபட்டு இருக்கு. பகவானுக்கும் அவருடைய சக்திகளும் தன்மையில் ஒன்றுபட்டு இருக்காங்க. குறிப்பாக ஜீவசக்தி தன்மையில் ஒன்றுபட்டது, ஜடசக்தி தன்மையில் கூட ஓரளவு வேறுபட்டது. ஏன்னா ஜடசக்திக்கு உணர்வு கிடையாது, ஜீவசக்திக்கு உணர்வு இருக்குது. ஸோ ஜடசக்திக்கு உணர்வு கிடையாது, அப்படி உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஜடசக்தியானது ஜீவசக்திக்கு கீழ்படிஞ்சிருக்கு. அந்த ஜடசக்தியை உதாரணமாக வச்சு இந்த ரெண்டையும் கிருஷ்ணர் விளக்குறார். எப்படி பகவானும் ஜீவனும் தன்மையில் ஒன்றுபட்டு இருக்கு, அதே சமயத்தில் அளவில் வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறது. புரியுதா இந்த உதாரணம்? ஒரு பானை எடுத்துட்டாலும் சரி அதுலேயும் இதே பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. ஒரு பெரிய மலை எடுத்துட்டாலும் சரி அதுலேயும் இதே பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ஷீல பிரபுபாத் ரொம்ப எளிமையாக ஒரு உதாரணம் கொடுப்பார். ஒரு கடலினுடைய ஒரு துளி தண்ணீர் எடுத்தாலும் அதனுடைய தன்மையும் ஒன்று தான். ஒரு கடல் நீரினுடைய தன்மையும் ஒன்று தான். தன்மையில் பார்க்கும்போது ஒரு துளி நீரும் சரி கடலளவு இருக்கக்கூடிய நீரும் சரி சமம். ஆனால் அளவில் பார்க்கும்போது பெருத்த வித்தியாசம் இருக்குது ஒரு துளி நீருக்கும் கடலுக்கும். தன்மையில் பார்க்கும்போது ஒரு சின்ன பானையும் பஞ்சபூதங்களால் அடங்கியது, ஒரு பெரிய மலையும் பஞ்சபூதங்களால் அடங்கியது. ஆனால் அளவில் பார்க்கும்போது இந்த பானை வந்து மலையோடு ஒப்பிடும்போது ஒன்றுமே கிடையாது. இதை தான் இங்கே வந்து கிருஷ்ணர் விளக்குறார். அதை சொல்லி தான் பிரார்த்தனை செய்கிறார் வசுதேவர். அன்பார்ந்த பிரபுவே, புலன் சக்திகளும் மனத்தின் சிந்தனா சக்தியும் சித்தமும் உணர்வும் உடலின் பலமும் அசைவு வளர்ச்சியும் ஆகியவையும் உடலின் உள்ளிருக்கும் காற்றின் பல்வேறு அசைவுகளால் ஏற்படுவது போல தோன்றினாலும் அவை எல்லாம் அடிப்படையில் உமது சக்திகள் தான். எல்லாமே உம்முடைய சக்திகள் தாங்கிறார் பகவான். கிருஷ்ணரும் கீதையில ஏழாவது அத்தியாயத்தில் சொல்றார், இதே கருத்து சொல்றார். பலம் பலவதாம் சாஹம், பலவான்களின் பலம் நானேங்கிற. நீரின் சுவை நானே, சூரிய சந்திரர்களின் ஒளி நானே. கிருஷ்ணர் சொல்றார், சூரிய பிரபாஷ்மி சசி சூரியோ பிரணவ சர்வ வேதேஷு, ஓம்காரம் நான் தான். அதுவும் இங்கே வரும் பின்னாடி. ஸோ இப்படி எல்லாமே தான் தான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் கீதையிலே சொல்லியிருக்கார். அதே விவரணங்களை இங்கே வசுதேவர் கிருஷ்ணரை புகழ்ந்து சொல்கிறார். ஜட உலகம் ஓடும் நதியை போன்றது. இயற்கையின் முக்குணங்களான சத்துவ ரஜஸ் தமஸ் ஆகியவை அந்நதியின் அலைகள். இந்த உலகம் வந்து ஒரு நதி மாதிரி போயிட்டு இருக்கான். இந்த நதியில் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் அப்படி அலைகளாக போயிட்டு இருக்கு. இந்த ஜட உடலும் புலன்களும் சிந்தனை உணர்வு சித்தம் ஆகிய திறன்களும் துன்பம் இன்பம் பற்று இச்சை ஜட செயல்களுக்கு அப்பாற்பட்டவை நீர். இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கிருஷ்ணர் அப்பாற்பட்டு விளங்குற. இந்த ஜட உலகமாக இருக்கட்டும், புலன்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், இன்பம் துன்பம் பற்றுதல் ஆசை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கிருஷ்ணர் விளங்குறார். இதே விஷயத்தை கீதையிலையும் கிருஷ்ணன் சொல்கிறார், பிறப்பு இறப்புக்கு தான் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத. எங்கே சொல்கிறார், யாராவது சொல்ல முடியுமா? கீதையில் பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார், நான் வந்து இந்த பிறப்பு இறப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க, ஓ கிருஷ்ணரும் பிறந்தார் அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் வந்து இந்த பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன்கிறார். கிருஷ்ணர் அவருடைய விருப்பத்தின் பேரில் இந்த உலகத்தில் தோற்றம் அளிக்கிறார். வசுதேவர் அதான் சொல்கிறார், நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இங்கே வந்து துஷ்டர்கள் அழிக்கிறதுக்காக வரீங்க. கிருஷ்ணன் சொல்கிற கீதையில் நான் வந்து பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே இது. அதே கருத்து வசுதேவர் இங்கே சொல்கிறார். நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துஷ்டர்கள் அழிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணியிருக்கீங்க, வேறு எந்த காரணமும் உங்களுக்கு கிடையாது இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத கிருஷ்ணரும் சொல்கிறார். எங்கே சொல்கிறார், அது யாரால சொல்ல முடியும்? அதே நாலாவதத்தில் கொஞ்சம் முன்னாடி சொல்கிறார், ஜோபிசன் அப்படி ஆத்மா பூதானா விஸ்வரோபிசன் பிரகிருத்தி சுவாம் அபஷ்டாபியா சம்பவாம் ஆத்மமாயா. ஆத்மமாயா என்னுடைய சொந்த சக்தியின் பேரில், என்னுடைய சொந்த முயற்சியின் பேரில், தன்னுடைய யோகமாயின் அடிப்படையில் கிருஷ்ணர் வர. கிருஷ்ணர் நம்மளை மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறவி எடுக்கணும்னு சொல்லி பலவந்தப்படுத்தப்படுறது கிடையாது. அவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் தோற்றம் அளிக்கிறார், தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் மறைகிறார். அந்த பிரார்த்தனைகளை இங்கே வசுதேவர் கிருஷ்ணருக்கு வைக்கிறார். அன்பார்ந்த பிரபுவே, கட்டுண்ட ஆத்மா இத்தனை குறைகளுக்கு உட்பட்டு இருந்தாலும் ஒரு பக்தி தொண்டு முறையுடன் தொடர்பு கொள்ள வந்தால் அவன் நாகரீகமடைந்த மனித உடலையும் வளம் பெற்ற உணர்வையும் அடைந்து பக்தி தொண்டின் மேலும் முன்னேற்றம் காண்பதற்கான தகுதியை பெறுகிறான். இப்படி கட்டுண்ட ஆத்மா, இங்கே வசுதேவர் கட்டுண்ட ஆத்மா மேலே கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய பெரும் கருணையை சுட்டி காட்டுற. ஓ கிருஷ்ணா, நீ வந்து உன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் நீ இந்த உலகத்தில் வந்து தோற்றமளிக்கிற, அப்படி தோற்றம் அளிக்கிற போதிலும் கட்டுண்ட ஆத்மாவுக்கு நீ வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குற, அவங்களும் பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கு. கட்டுண்ட ஆத்மா பல்வேறு பிறவிகளாக அங்கே இங்கே அலைஞ்சுட்டு இருந்துட்டு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ பக்தி தொண்டுக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிருஷ்ணர் கொடுக்குறார். அந்த வாய்ப்பை ஒழுங்காக பின்பற்றி கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த மனித வாழ்க்கை கிடைச்சிருக்கு, கிருஷ்ணரை பூஜிக்கணும், இது நம்மளுடைய கடமை. கடமை அப்படின்னா நம்மளுடைய உண்மையான கடமை. பொதுவாக மக்கள் நினைக்கிறாங்க கடமை அப்படின்னா எத்தனையோ கடமை இருக்குது, அந்த கடமையோட இதுவும் ஒரு கடமை அப்படின்னு. இதுதான் நம்மளுடைய உண்மையான கடமை, நித்திய கடமை, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது. அப்படி மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட, இங்கே வசுதேவர் சொல்கிறார், பெரும்பாலான மக்கள் மாயையின் வசப்பட்டு மனித வாழ்வு பெற்றதனாலான பலனை அடையாமல் போகிறார்கள். பெரும்பாலும் மக்கள் பார்த்தோம்னா இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சா கூட மாயையிலே இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. நான் மாயையிலே சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஏன் கிருஷ்ணரை வழிபடணும்? இது நல்ல நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அதே அவர் வந்து விளக்குறார். வெகு நாட்களாக இந்த உடலை நான் என்று எண்ணியிருந்தேன், வருத்தம் தெரிவிக்கிறார். ஓ கிருஷ்ணா, நான் வந்து இந்த மாதிரி உன்னை என்னுடைய பையன் நினச்சிட்டு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறைய தடவை வாசுதேவர் நினைக்கிறது தான். முழுமுதற் கடவுளான உம்மை என் மகன் என கருதினேன். அன்பார்ந்த பிரபுவே, கம்சனின் சிறைச்சாலையில் நீ தோன்றிய கணத்தில் நீர் முழுமுதற் கடவுள் என்பதையும் தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அளிப்பதற்காக அவதரித்துள்ளீர் என்பதும் எனக்கு அறிவிக்கப்பட்டது. உமது தோற்றத்தையும் மறைவையும் லீலைகளையும் அறிய வல்லவர் யார்? உமது மகோன்னதத்தின் புகழ் பாடுவதென்றே எங்கள் கடமை அப்படின்னு பல்வேறு பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார். இப்படி பிரார்த்தனைகளை முன்வச்சரியும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆமோதிக்கிறார் கிருஷ்ணர். ஆமாம், இதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி ஆமோதிக்கிறார். ஆமோதிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்ல, இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய பையங்க தான். இது எப்படிறா பொதுவாக வெளியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப குழம்பு, என்னது கிருஷ்ணர் சொன்னார் எல்லாத்துக்கும் தோற்றம் நான் நீ தான் அப்படின்னு சொல்லி வசுதேவர் கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் கேட்டுட்டு கிருஷ்ணரும் ஆமோதிக்கிறார். கிருஷ்ணர் மறுப்பு தெரிவிக்கல, இல்லை இல்லை நான் கிடையாது, மூலம் கிடையாது, நீங்கள் தப்பு தப்பாக சொல்கிறீங்க அப்படின்லாம் கிருஷ்ணர் சொல்லலை. கிருஷ்ணர் ஆமோதிக்கிறான், ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய பையங்க தான் அப்படிங்கிறார். உடனே வசுதேவருக்கு அப்படியே சுற்றுது தலையை, என்னடா கிருஷ்ணர் குழப்புறாரு நம்மளை, எல்லாம் உண்மைதான் சொன்னார், இருந்தாலும் கிருஷ்ணர் ஏன் இது மாதிரி சொல்கிறார்? ஏன்னா கிருஷ்ணர் வசுதேவரும் தேவகியும் தன் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த வத்சல்ய ரசத்தை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். கிருஷ்ணர் எல் அகில ரசாமிருத சிந்து, எல்லா ரசங்களும் அடங்கிய களஞ்சியமே ஒரு கடல் மாதிரி. ஸோ கிருஷ்ணர் எல்லா ரசங்களையும் அனுபவிக்க விரும்புகிறார், அவரே அனுபவிப்பாளர் புருஷர். அதனால் அவர் வந்து இவங்க தான் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக வந்துட்டுனா அவங்களுடைய ரசமானது பாதிக்கப்படும். அதனால் கிருஷ்ணர் வந்து அவங்களுடைய ரசத்தை தக்க வைக்கிறார். அதே சமயத்தில் அவங்களுடைய பக்தியும் அங்கே அந்த ரசத்தை தக்க வைக்குது. அவங்களே கிருஷ்ணரை எவ்வளவு தான் புகழ்ந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவங்களால அந்த தன்மையில் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க கிருஷ்ணரோட வத்சலிய ரசத்தில் இருக்காங்க, அவங்க கிருஷ்ணரோட தாசிய ரசத்தில் இல்லை. தாசிய ரசத்தில் இருந்தால் கிருஷ்ணர் இப்படி சொன்னார்னா கிருஷ்ணரை புகழ்ந்து பாடிட்டு அதே தாசிய ரசம் மெயின்டைன் அவங்களுக்கு தக்க வைக்கப்படும். ஆனால் கிருஷ்ணர் வசுதேவரோடையும் தேவகியோடையும் வத்சல்ய ரசத்தில் இருக்கிறதுனால இந்த உணர்வுகளானது காலப்போக்கில் போயிடும், அப்பப்போ அவங்களுக்கு இந்த நினைவு வரும், அப்புறம் போயிடும். ஸோ கிருஷ்ணர் அதனால் சொல்கிறார், நான் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுடைய பையன்தான் அப்படின்னு சொல்ல. உடனே வசுதேவர் வந்து கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறார், யோசித்து அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருந்தறையும் தேவகி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேவகியும் கிருஷ்ணரை வந்து புகழ்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லா விதமான அற்புதமான காரியங்களும் செய்யத்தக்கவங்க. வசுதேவர் என்ன மாதிரி கிருஷ்ணரை புகழ்ந்தாங்களோ அதே மாதிரி தேவகியும் புகழ்கிறாங்க. தேவகியும் புகழ்ந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து எத்தனையோ விஷயங்கள் உங்களை பற்றி கேட்டிருக்கேன், ரொம்ப அற்புதமான விஷயங்கள், சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத விஷயங்கள் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் குரு தட்சிணையாக சாந்திபனி முனிக்கு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு குரு தட்சிணை கொடுத்தீங்க. என்ன கொடுத்தாரு கிருஷ்ணர்? என்ன கொடுத்தாங்க தெரியுமா? யாருக்கு தெரியாது கிருஷ்ணர் சாந்தி பண்ணி முனிக்கு என்ன கொடுத்தாருன்னு? தெரியாது தெரியாது தெரியாது. எடாடா சாந்தி பண்ணி முனிக்கு மகன் இறந்திருப்பான். அந்த மகனை கிருஷ்ணர் எல்லா இடங்கள்லையும் போய் தேடி கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு வருவார். இறந்து போன மகனை மக்கள் நிறைய பேர் வந்து தங்களை தாங்களே கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் யாராவது செத்து போன மனுஷனை திரும்பி உயிருக்கு கொண்டு வர முடியுமா? ஒருத்தர் செத்து போயிட்டானா அதோட முடிஞ்சு போச்சு. அதுவே எத்தனையோ வருஷக்கணக்குக்கு முன்னாடி இறந்து போனவங்கள எப்படி கொண்டு வர முடியும்? பொதுவாக யாராலையும் சாத்தியமில்லாத காரியம். ஆனால் கிருஷ்ணர் அந்த மாதிரி சாந்திபனி முனிக்கு செஞ்சார். சாந்திபனி முனியினுடைய மகன் அவன் வந்து மரணம் அடைஞ்சிருப்பான். மரணம் அடைஞ்சு பல வருடங்கள் ஆயிருக்கும். சாந்திபனி முனியினுடைய மனைவி சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து ரொம்ப சிறப்பான நபர், பகவான் முழுமுதற் கடவுள், அவர்கிட்ட சாதாரண குரு தட்சிணைனா கேட்கக்கூடாது, யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கிருஷ்ணர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை மறுபடியும் உயிருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும் பாரு. கிருஷ்ணர் போய் கூட்டிகிட்டு வந்துடுவார். அதே மாதிரி இங்கே தேவகியும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சாந்திபனி முனியினுடைய பையனை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, எனக்கும் ஆறு பையங்க பிறந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி. அந்த பையங்க எல்லாரையும் வந்து கம்சன் வந்து கொண்டுட்டான். அந்த பையங்க எனக்கு வேணும், கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற. எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? பல வருஷம் ஆகிப்போச்சு. எப்படி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட குருக்ஷேத்திர போருக்கெல்லாம் முன்னாடி, அதாவது பாண்டவர்கள் அந்த சூது அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, எப்படி எடுத்துட்டாலும் கிருஷ்ணருக்கு அப்போ வந்து ஒரு 70-80 வயசு ஆயிருக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது. அட்லீஸ்ட் 60-70 ஏ அவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்க கேட்குறாங்க, என் பையன் இங்கே 6 பேரும் வேணும்னு. சாதாரண மனுஷனால் முடியுமா? எங்கே போனானே என்ன என்னத்த தெரியும். அப்போ ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒருத்தன் உயிர் போச்சு அப்படின்னாலே போச்சு, அவ்வளோதான், அதை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கிருஷ்ணர் பகவான், அதனால் அவருக்கு சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. வெளியில் இருக்க மக்கள்கிட்ட சொன்னோம்னா அதெல்லாம் சும்மா கதைப்பா கிடையாது. பகவானால் முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது. அப்படி பகவானால் முடியாத காரியம்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ அவர் பகவான் கிடையாது. இன்னைக்கு மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க, பகவான் இதெல்லாம் முடியாதுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க, சின்ன சின்னதாக நாங்கள் செய்கிறோம், ஏதோ ஒரு விபூதி கொடுக்கணுமா இல்லை ஒரு ஏதோ சின்ன சின்னதாக ஏதோ பண்ணணுமா நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் பாட்டு இந்த பெரிய பெரிய விஷயம்லாம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் எங்களால் பண்ண, இதெல்லாம் பகவானால் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ அவர் பகவான் கிடையாது. பகவான் அச்சிந்திய சக்தியுடையவர், நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத அளவில் செயல்களை செய்யக்கூடியவர். அவரால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. அப்படி அவரால் செய்ய முடியாததுன்னு ஏதாவது இருந்ததுன்னா அப்போ அவர் பகவான் கிடையாது. இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு சின்ன பகவான். சின்ன பகவான்னா தன்மையில் ரொம்ப பொடிசு, சின்னதுங்கிறதுனா சின்னதுன்னா ரொம்ப பெருசு, சின்னதுன்னு சொன்னாலே அது ரொம்ப பெருசு. இது வந்து ரொம்ப அணு துகள். பகவான் விபு ரொம்ப பெரியவர், நம்ம அணு சின்னது. பகவான் அவருடைய சக்தியினால் பெரிய பெரிய கிரகங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. நம்ம நம்மளுடைய சக்தியினால் ஒரு சின்ன வீடு கட்டலாம், ஒரு மாளிகை கட்டலாம், இவ்வளோதான். அதனால் யார் ஒருத்தர் பகவானும் அவர் இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாத செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கணும். என்ன சொன்னா, நீங்கள் சொன்னோன்னு எங்கள் தாத்தா நான் பிறந்தப்பே போயிட்டாரு, எங்கள் தாத்தாவை நான் பார்க்கணும், திரும்பி கொண்டு வா அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் தேவகி அந்த காரியத்தை தான் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் கிருஷ்ணருக்கு அது சாத்தியமா? உடனே கிருஷ்ணரும் பலராமரும் ரெண்டு பேரும் பலி மகாராஜருடைய இடத்துக்கு போகிறாங்க. கிருஷ்ணருக்கு தெரியும் 6 பசங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியும். அதனால் பலி மகாராஜருடைய லோகத்துக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது பலி மகாராஜர் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தர். அவர் பகவான் வாமன அவதாரம் எடுத்து வரும்போது வாமனருக்காக எல்லாத்தையும் தானம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அத்தல லோகத்தில் கீழே இருக்கக்கூடிய அத்தல லோகத்தில் போய் தங்கியிருக்கிறார். ஸோ அவரை சந்திக்கிறதுக்காக கிருஷ்ணரும் பலராமரும் போகிறாங்க அங்கே அத்தல லோகத்தில். ஏன்னா அந்த பையங்க வந்து அத்தல லோகத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு தெரியும். அதனால் அங்கே போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அத்தல லோகத்துக்கு போகிறார். அப்படி அத்தல லோகத்துக்கு கிருஷ்ணரும் பலராமரும் போனறியோ பலிமகாராஜுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தறியும் அவர் கை கால் ஓடலை. அவருக்கு மகிழ்ச்சி பரவச தாண்டவம் ஆடுது. ஓ, என் பெருமான் வந்துட்டாரு, என்னுடைய பகவான் வந்துட்டார், என்ன என்ன பார்க்கறதுக்காக வந்துட்டார். அவர் பார்க்கறதுக்கு எத்தனையோ தேவ தேவதாக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இருந்தாலும் கிருஷ்ணர் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கிருஷ்ணரை ரொம்ப அற்புதமாக வரவேற்கிறார். வரவேற்று கிருஷ்ணருக்கு பணிவிடைகளை செய்கிறார், அவருடைய திருப்பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறார், பாத அபிஷேகம் பண்ணி தன்னுடைய தலையில் தெளிச்சுக்கிறார். தலையில் தெளிச்சுட்டு வழக்கம் போல் கிருஷ்ணரை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறேன். பக்தர்களுக்கு அது ரொம்ப இயற்கையான, கிருஷ்ணரை பார்த்தனையும் அவங்கள வந்து இயற்கையாக அவங்களால புகழ முடியும். அவர் சொல்கிறார், பலி மகாராஜ், உயிர்வாளிகளுக்கு உங்களை பார்க்கறது, சாதாரண ஜீவனுக்கு வந்து உங்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமானது. ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களே, நான் எவ்வளோ பாக்கியவான் அப்படிங்கிறார். இதுதான் ஸ்ரீல பக்தி சிதான் சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார், நீ வந்து கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாத, கிருஷ்ணர் ஒன்றை பார்க்குற வர்றதுக்கு நீ வந்து முயற்சி பண்ண. ஏன் கிருஷ்ணரை பார்க்கணும், நான் கிருஷ்ணரை நான் பார்க்கணும்னு நினச்சா அந்த இடத்துல நம்மளுடைய சொந்த ஆசை இருக்குது, நான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் என்ன பார்க்கணும், அதுதான் முக்கியமான எண்ணம். திருக்திருஷ்ய விச்சார், யார் பார்க்கறது, யார் பார்க்கப்படுபவர். கிருஷ்ணர் மட்டும்தான் பார்ப்பவர், நம்ம பார்க்கப்படுபவராக இருக்கணும். கிருஷ்ணர் மட்டும்தான் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்கப்படுபவராக இருக்கணும். நம்மளும் அனுபவிப்பாளனாக இருக்கணும்னு நினச்சோம்னா அப்போ அது பக்தி கிடையாது. பக்தி தொண்டில் ஈடுபடணும் அப்படிங்கிறவன் கிருஷ்ணரே அனுபவிப்பாளர் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். நான் அனுபவிக்கப்படுபவன், கிருஷ்ணரே தரிசிப்பவர், நான் தரிசிக்கப்படுபவன், இதை உணரணும். நம்ம வந்து கிருஷ்ணரை நிறைய பேர் கேட்பாங்க, ஓ கிருஷ்ணரை நான் பார்க்கணும், கிருஷ்ணர் ஏன் ஒன்று வந்து பார்க்கணும், நீ கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்கிற, கிருஷ்ணர் ஏன் ஒன்றை பார்க்கணும், நீ என்ன செஞ்சிருக்க கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு, கிருஷ்ணரை வந்து ஒன்றை பார்க்கறதுக்கு. சித்தாந்த சரஸ்வதி சொல்லுவார், நீ வந்து சேவை பண்ணணும், எப்படி சேவை பண்ணணும் அப்படின்னா அந்த சேவை பண்ணுறதை பார்த்து கிருஷ்ணர் தானாக முன் வந்து உனக்கு வெளிப்படுத்துவார். நம்ம பக்தி ரசாமிருத சிந்து படிக்கும்போது பார்த்தோம், அங்கே ரூப கோஸ்வாமி இதே கருத்து தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார், யாருக்கு ஸ்லோகம் சொல்ல முடியும், சில ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்துல சொல்கிறார், கிருஷ்ணரை பற்றி நீ பார்க்கணும் அப்படின்னா உன்னால் முடியாது, ஆனால் கிருஷ்ணரே உன்னை தன்னை வெளிப்படுத்தும் போது அவரை நீ பார்க்க முடியுங்கிறார். யாருக்கும் ஞாபகம் இல்லை. அத்தா ஸ்ரீகிருஷ்ண நாமாதி ந பவேத் கிராஹம் இந்திரியை சேவன் முகோபி ஜீவாதோ ஸ்வயமேவ ஸ்ப்ருத்யதஹ. கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலைகள் இதை வந்து நம்மளுடைய மழுங்கிய புலன்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது. எப்போ நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறோமோ அப்போ அந்த சேவையினால திருப்தி விட்டு அவரே தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். அதே கருத்து தான் இங்கேயும் சொல்கிற பலி மகாராஜ், மக்கள் எல்லாரும் உங்களை காண்றதுக்காக விருப்பப்படுறாங்க, ஆனால் நீங்களே என்ன காண்றதுக்காக என்ன எனக்கு தரிசனம் கொடுக்க வந்திருக்கீங்களே, நான் எவ்வளோ பாக்கியவான் அப்படிங்கிறத அவர் உணர்றார் பலி மகாராஜ். அதுக்கு காரணமும் சொல்கிறார், இதுக்கு காரணமாக அமையிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பக்தர்கள் மேலே ரொம்ப கருணை உடையவராக இருக்கீங்க. கிருஷ்ணா, நீங்கள் உங்களுடைய பக்தர்கள் மேலே சிறப்பு கருணையை செலுத்துறது தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரியான செயல்கள் நடக்கிறதுக்கெலாம் காரணமாக அமையுது. அவர் சொல்கிறார், நான் வந்து பக்தன் கிடையாது, அசுரர் குடும்பத்தில் பிறந்திருக்கேன், உனக்கு பக்தி தொண்டு செய்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கேன். பொதுவாக யார் ஒருத்தர் எந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தன்மைகள் அவங்கள ஒரு சில செயல்களை செய்யறதுல இருந்து தடுக்கும். அதன் அடிப்படையில் பலி மகாராஜ் சொல்றார், நாங்கள்லாம் தைத்தியர்கள், அசுரர்கள், அசுர குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு பக்தி செய்யறதுக்கு உகந்த நபர்கள் கிடையாது, இருந்தாலும் உங்களுடைய கருணையினால எல்லாருமே உங்களுக்கு பக்தி செய்ய முடியும். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, ஸ்திரியோ வைஸ்ய சதாசூத்ரா ஸ்திரீ யாந்தி பராம்கதி, எல்லாருமே கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய முடியும். அதுக்கு வந்து குலமோ எதுவும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உண்மையில சொல்லப்போனா எங்க குலத்திலேயே உங்களுக்கு நிறைய மிகச்சிறந்த பக்தர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் உண்மை தூய்மையா அணுகிறாங்க, ஒரு சிலர் ஏதோ ஜட ஆசையோட அணுகிறாங்க. இருந்தாலும் எங்க குலத்தை சேர்ந்தவங்களும் உன்னுடைய பக்தர் ஆகிற அளவுக்கு நீ வந்து கருணை மிக்கவனா இருக்க. எப்படி அவருடைய பிரார்த்தனை பாருங்க, ரொம்ப தத்துவபூர்வமானது. கிருஷ்ணருக்கு ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, அவர்கிட்ட இந்த கருணா சக்தி அப்படிங்கிறது மட்டும் இல்லைன்னா அவருக்கு வந்து மதிப்பே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய இருக்கக்கூடிய எல்லா குணங்கள்லையும் அவருடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அமையுது. கிருஷ்ணருடைய கருணை தான் அவரை ரொம்ப முக்கியத்துவம் உடையவராக்கார். வெவ்வேறு நிலையிலேருந்து பார்க்கலாம். பலி மகாராஜ் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது, உம்முடைய தாமரை திருவடிகளை நான் ஒவ்வொரு பிறவிதோறும் நினைவில் வச்சுக்கணும், இதை விட்டு எங்கேயுமே நான் பிறளக்கூடாது, இந்த ஒன்று மட்டும் எனக்கு போதும். இதுதான் பக்தன் கேட்கக்கூடிய, நம்ம வந்து வேற எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கூட பக்தன் கேட்கறது கிடையாது. புக்தி முக்தி ரெண்டையுமே கைவிடுறோம் பக்தன். நம்ம பக்தி ரசாமணி சேர்ந்து படிக்கும்போது அதையும் பார்த்தோம். ஒரு பக்தன் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் மட்டும் இல்லாமல் நான் வந்து பகவானுடைய லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையை கூட அவன் வச்சுக்கிறது இல்லை. பகவான் விருப்பப்பட்டா என்னை அவருடைய லோகத்துக்கு கூட்டிக்கிட்டும், ஆனால் நான் வந்து அவருடைய லோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொந்த விருப்பமாக அது அமையாது. அது பகவானுடைய விருப்பமாக இருந்ததுன்னா அப்போ அது என்னுடைய விருப்பமாகவும் அமையும். ஸோ அதே அடிப்படையில் இங்கே பலி மகாராஜ் கிருஷ்ணருடைய தாமரை கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார், உங்களுடைய தாமரை திருவடிகள் எப்போவுமே என்னுடைய நினைவில் இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கைதோறும் பிறவிதோறும் என்னுடைய பணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாமரை திருவடிகளை எடுத்து எடுத்து தலையில் வச்சுக்கிறார். திரும்பி திரும்பி வச்சுக்கிறார் பலி மகாராஜ். அதை சொல்லிட்டு சொல்கிறார், நான் வந்து பரமஹம்சர்களை போல எல்லா இடங்கள்லையும் எந்த எதையும் எதை பற்றியும் கவனிக்காம எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் வந்து பிரயாணம் பண்ணணும். அதாவது எல்லா இடங்களுக்கும் நான் வந்து பிரயாணம் பண்ணணும், எந்த ஒரு பந்தங்களும் இல்லாமல் இந்த ஜட பந்தங்கள்லேருந்து நான் விடுபட்டு பரமஹம்சனாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். பரமஹம்சனாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படும் போது பரமஹம்சன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பரமஹம்சர் அப்படின்னா நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்துருந்தா கூட அதுலேருந்து கெட்டதை தனியாக ஒதுக்கிவிட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கூடியவங்க பரமஹம்சர்கள். ஹம்சா அப்படின்னா அன்ன, அந்த அன்னப்பறவையானது பார்த்தோம்னா தண்ணியும் பாலையும் கலந்து வச்சோம் அப்படின்னா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுரும். யாராவது பால் விற்கிறவங்க ஏமாத்தினாங்க அப்படின்னா ஒரு அன்னப்பறவை இருந்ததுன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் நீனு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பரமஹம்சர்கள் அவங்க வந்து ஜட உலகத்தில் எதனுடையும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அவங்க சதா எல்லா இடங்களையும் பிரயாணம் பண்ணி மக்களுக்கு கிருஷ்ண பக்தியை போதிக்கிறது தான் அவங்களுடைய பணியாக இருக்கும். அத்தகு பரமஹம்சர்கள் கிருஷ்ணருடைய பக்தர்கள், அவங்கக்கிட்ட மட்டும் சங்கம் கொள்வாங்க, வேற ஜட உலக மக்கள்கிட்ட அவங்க வந்து தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ஜட உலக மக்களுடைய தொடர்பை வந்து நிராகரிச்சுட்டு அவங்க கிருஷ்ணருடைய தொடர்பில் பூர்ணமாக ஈடுபட்டு இருப்பாங்க. அத்தகு பரமஹம்சனாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி பலி மகாராஜ் கிருஷ்ணர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து தான் வந்த காரியத்தை பேச ஆரம்பிக்கிறார். இதுவும் வந்து வேத கலாச்சாரத்தில் ஒன்று, ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா உடனே நான் இன்ன விஷயத்துக்காக வந்திருக்கேன், நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. முதல்ல அவங்களுடைய உபசரிப்பை ஏற்றுண்டு அவங்கள்ட்ட பழகிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை முன் வைப்பாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் இங்கே தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். அவர் சொல்கிறார், ஸ்வயம்புவ மனுவினுடைய காலத்தில் ஸ்வயம்புவ மனுவினுடைய மகன் பிரஜாபதி மரிச்சிக்கு 6 புதல்வர்கள் இருந்தாங்க. அந்த 6 புதல்வர்கள் தேவர்கள், ஏன்னா பிரஜாபதியினுடைய மகன்கள், அதனால் அவங்க எல்லாரும் தேவர்களாக இருந்தாங்க. அப்படி தேவர்களாக இருந்த மரிச்சியினுடைய மகன்கள் ஒரு தடவை எப்போ பிரம்மா வந்து தன்னுடைய சொந்த மகள் பின்னாடி ஓடுறாரோ அதை பார்க்குறாங்க. அதை பார்த்து பிரம்மாவுக்கு வந்து அபராதம் நினைக்கிறாங்க. அப்படி பிரம்மாவுக்கு அபராதம் நினைச்ச காரணத்தினால அவங்க வந்து ஹிரண்யகசிபுவினுடைய பையனாக பிறக்கிறாங்க. மரீச்சிக்கு பையனாக பிறந்தவங்க ஹிரண்யகசிபுவுக்கு பையனாக பிறக்கிறாங்க. அப்படி ஹிரண்யகசிபுவுக்கு பையனாக பிறந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கு அடுத்து தேவகியினுடைய வயிற்றில் பிறந்தாங்க. தேவகியினுடைய வயிற்றில் பிறந்துட்டு அங்கே கம்சனால் கொல்லப்பட்டு இப்போ உன்னுடைய லோகத்தில் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் அவங்களுக்கு பேரெல்லாம் சொல்கிறார், ஸ்மரா, உத்கீதா, பரிஷ்வங்கா, பதங்கா, க்ஷுத்ரபிருத், கிருணி, இப்படி ஆறு பேர் உன்னுடைய லோகத்தில் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் தேவகியினுடைய பையனாக பிறந்தாங்க. அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார். பலி மகாராஜ், ஓகே கூட்டிகிட்டு போங்க. பகவான் பெருமாள் வந்து கேட்கும்போது மூணு உலகமும் கேட்டார் அவர், ஆனால் அப்பயே கொடுத்தாச்சு. இதுன்னா ஆறு பசங்க கேட்குறாரு, என்ன பெரிய விஷயமா என்ன? அவர் கொடுத்து அனுப்பி விட்டுறார். கிருஷ்ணர் எடுத்துகிட்டு அவங்க ஆறு பேரையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறார். கூட்டிகிட்டு போய் ஆறு பேரையும் அப்படி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல? அதனால ஆறு பேரையும் குழந்தையாக மாற்றிடுறார். சின்ன குழந்தைங்களாக மாற்றிடுறார். சின்ன குழந்தைங்களாக மாற்றி தேவகிக்கு முன்னாடி ஒப்படைக்கிறார். தேவகிக்கு பெரும் மகிழ்ச்சி. தன்னுடைய குழந்தைகளை பார்த்தவையோ இயற்கையாகவே அவங்களுக்கு அவங்களுடைய மடியிலேருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். மார்பிலேருந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். பால் சுரக்க ஆரம்பித்தறியும் அவங்க வந்து இயற்கையாக தன்னுடைய குழந்தைகளை அள்ளி அரவணைச்சு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரே எந்த மடியில் எந்த மார்பிலேருந்து பால் குடித்தாரோ அதே மார்பிலேருந்து பால் குடித்த காரணத்தினால இந்த ஜீவன்கள் எல்லாம் உடனே வந்து தங்களுடைய கட்டுண்ட நிலையிலிருந்து விடுபடுறாங்க. அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவங்க வந்து மீண்டும் தங்களுடைய பழைய நிலைமைக்கு, அதாவது தேவர்களாக அவங்க போய் சேர்றாங்க. குழந்தைகள்லாம் வராங்க, தேவகி மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகிழ்ச்சி அடைஞ்சு பால் கொடுக்குறாங்க. அந்த பாலை குடிச்சடி அவங்க தங்களுடைய கட்டுண்ட நிலையிலேருந்து விடுபட்டு மறுபடியும் தேவர்களாக போய் சேர்றாங்க. ஒவ்வொருத்தரும் எல்லாரும் போகிறோம். தேவகி அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறோம். கிருஷ்ணா, உனக்கு சாத்தியம் இல்லாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இந்த உலகத்தில் உனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. நான் முதல்ல சொன்ன அந்த கருத்தை இங்கே தேவகிக்கு சொல்கிறான். கிருஷ்ணா, உனக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னுடைய சக்தி தான் எல்லாமே. ஸோ இதை சொல்லிட்டு சுத்த கோஸ்வாமி சொல்கிறார். சுக்தேவ கோஸ்வாமியினுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய இந்த அற்புதமான விவரணைகளை வர்ணனைகளை யார் ஒருத்தர் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரும் தங்களுடைய ஜட உலக கலங்கங்கள்லேருந்து விடுபட முடியும். ஸோ யாரெல்லாம் இதை கேட்டு மறுபடி சொல்கிறோமோ நம்மளும் வந்து இந்த ஜட உலக கலங்கங்கள்லேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசையும் வழங்குறார் சுத்த கோஸ்வாமி. அதனால் கிருஷ்ணனுடைய லீலைகள் என்றுமே மங்களகரமானவை. அந்த மங்களகரமான லீலைகளை நம்ம வந்து தொடர்ந்து கேட்கும்போது நமக்கு என்றுமே நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில் சிறப்பாக விளங்க முடியும். அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு பரிந்துரை செய்திருக்க இந்த கிருஷ்ண லீலைகளை வந்து தினசரி நம்ம படிக்கணும். நம்ம கிருஷ்ண லீலைகளை ஆரம்பிக்கும் போது சொன்னோம், பிரபுபாதருடைய தினமும் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். கிருஷ்ணா புக்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் மற்ற புத்தகங்கள் படிக்கிறதோடு சேர்த்து கிருஷ்ண புத்தகங்களும் நம்ம படிக்கணும்னு சொல்லி பிரபுபா சொல்லியிருக்கார். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை பின்பற்றுறதுக்கு பார்க்கணும். இப்படி ஆறு குழந்தைகள் தேவகிக்கு மீட்கப்பட்டு அவங்க மறுபடியும் தேவலோகத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கடுத்து அத்தியாயம் 86, சுபத்ரா. இதெல்லாமே ஏற்கனவே நடந்தது. முன்னாடி மறுபடி விவரங்களை கேட்குறார். கிருஷ்ணர் இப்படி அச்சுத்தியமாக ரொம்ப அற்புதமான செயல்களை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால பரிஷுத்மாராஜ் சுக்தேவ கோஸ்வாமிகிட்ட மேலும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறார். அப்படி மேலும் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி விருப்பப்பட்டு அதன் அடிப்படையில் கிருஷ்ணரோட சம்பந்தமுடையவர் அர்ஜுனன், அர்ஜுனனுக்கும் தன்னுடைய பாட்டி சுபத்ராவுக்கும் எப்படி திருமணம் ஆனது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த குழந்தை யாரு? ஏன் பரிஷித் மகாராஜ்? எப்படி பரிஷித் மகாராஜ்? பரிஷித் மகாராஜ் அர்ஜுனனுக்கு பேர பையன். எப்படி அது யாருக்கு தெரியும்? அபிமன்யுவோட பையன். அபிமன்யு யாரு பையன்? அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த குழந்தை அபிமன்யு. அபிமன்யுக்கும் உத்தராவுக்கும் பிறந்த குழந்தை பரிஷித் மகாராஜ். ஸோ அதனால பரிஷித் மகாராஜ் எப்படி அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் திருமணமானது தெரியும் ஓரளவுக்கு. இருந்தாலும் சுக்தேவருடைய திருவாயிலிருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு கேட்குற. எப்படி அந்த திருமணம் நடைபெற்றது, அந்த திருமணத்தை விளக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சுக்ரே கோஸ்வாமி விளக்க ஆரம்பிக்கிறார். அர்ஜுனன் ஒரு தடவை புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை போயின்ட்டுருக்க. அப்படி யாத்திரை போயின்ட்டுருக்கும்போது பிரபா க்ஷேத்திரம் நம்ம முதல்ல பார்த்தோம். பிரபா க்ஷேத்திரம், அந்த பிரபா க்ஷேத்திரத்துக்கு அர்ஜுனன் அங்கே வரான். அந்த புனித ஸ்தலத்துக்கு பிரபா க்ஷேத்திரத்துக்கு வந்தறியும் அங்கே பிரபா க்ஷேத்திரத்தில் அவன் கேள்விப்படுறான், ஓ நம்ம நம்மளுடைய மாமா பொண்ணு, மாமா யார்? வசுதேவ். குந்தி அம்மா, குந்தியினுடைய சகோதரர் வசுதேவர். அதனால் வசுதேவர் வந்து மாமா அர்ஜுனனுக்கு. வசுதேவருடைய பொண்ணு சுபத்ரா, வசுதேவருடைய பொண்ணான சுபத்ரா தன்னுடைய மாமா பொண்ணை வந்து திருமண நடவடிக்கைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி கேள்விப்படுற. அதே சமயத்தில் சுபத்ராவை துரியோதனனுக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பலராமர் விருப்பப்படுவார். பலராமர் துரியோதனனுக்கு மனம் முடிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்ட போதிலும் கிருஷ்ணருக்கு வசுதேவருக்கெல்லாம் வந்து அர்ஜுனனுக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கும். இருந்தாலும் பலராமர் தானே அண்ணா, கிருஷ்ணரால் ஒன்றும் செய்ய சொல்ல முடியாது, நேரடியாக சொல்ல முடியாது, ஆனால் எல்லா வேலையும் செஞ்சிருவார் இவர். இருந்தாலும் பலராமர் அண்ணா அவர் நடவடிக்கை எடுக்கிறார், கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்கார். ஸோ இதை பற்றி கேள்விப்படுறார் அர்ஜுனன். அர்ஜுனன் கேள்விப்பட்டுட்டு இருந்தாலும் சுபத்ராவினுடைய அழகில் வந்து சுபத்ரா பற்றி கேள்விப்பட்டார். சுபத்ரா பார்த்து கிடையாது, ஏன்னா அப்போல்லாம் வந்து ஃபோட்டோலாம் கிடையாது, இங்கே இருக்கிற மாதிரி எல்லாரோட முகமும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுலாம் கிடையாது. ஸோ சுபத்ராவினுடைய அழகை பற்றி கேள்விப்பட்டு சுபத்ராவை தான் மனம் முடிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறான் அர்ஜுனன். ஸோ அந்த விருப்பத்தின் பேரில் அவர் வந்து துவாரைக்கு போகிறார். அர்ஜுனன் துவாரைக்கு போய் துவாரகையில் ஒரு சன்னியாசியினுடைய வேடத்தை தான் எடுத்துக்கிறேன், த்ரிடந்தி எடுத்துக்கிட்டு சன்னியாசி மாதிரி, ஒரு வைஷ்ணவ சன்னியாசி மாதிரி, த்ரிடந்த சன்னியாசி. வைஷ்ணவர்கள் வந்து சன்னியாசம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மூணு த்ரிதண்டா, மூணு குச்சி இருக்கும், அது அதை ஒன்றா கட்டி அவங்க வந்து தண்டா இருக்கும், ஏக்க தண்டி, த்ரிடந்தா த்ரிடந்தி அப்படிமா, மூணு தண்டம் எடுத்தவங்க வைஷ்ணவர்கள். மாயாவாதிகள் வந்து ஒரு ஒரே ஒரு தண்டம் வச்சுருப்பான், ஏக்க தண்டி. ஏன் அது சரி, ஏன் அவங்க ஒன்று ஒரு ஒரு குச்சி வச்சுருக்காங்க, இவங்க ஏன் மூணு குச்சி வச்சுருக்கிறாங்க? அவங்க ஒரு குச்சி ஏன் வச்சுருக்காங்கன்னா எல்லாமே ஒன்று தான், கல்லோ விதம் தம்மு, எல்லாமே ஒன்று தான். இவர் சங்கரர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான், ஒன்று ஒன்று ஒன்றுனே தான் நிற்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஏக்கதண்டா வச்சுருப்பாங்க. வைஷ்ணவர்கள் வந்து தன்னுடைய வைஷ்ணவன் சந்நியாசம் எடுக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுறதுக்காக. வைஷ்ணவ சன்னியாசி அப்படிங்கிறவன் மானச தேகோ கேகோ ஜோ கிச்சு மோரோ ஆர்பிலோ துவா பத நந்த கிஷோர். பக்தி நோட்டாக்கர் சொல்கிறார், மானச மனம், தேகோ இந்த உடல், ஆத்மா இது எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிக்கிறேன், மற்றும் எங்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிக்கிறேன். ஆர்ப்பிலோ துவா பாதம் உந்த கிஷோர், உன்னுடைய பாதத்தில் நான் அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பக்தி நோட்டா கிருஷ்ணர். அதுதான் வைஷ்ணவ சன்னியாசி. அவருடைய எல்லாத்தையும் அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிக்கிறார். சில நேரங்களில் அது வந்து அவருடைய உடல் மனம் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படும், ஒரு சில நேரத்தில் உடல் மனம் வாக்குன்னு சொல்லப்படும் வார்த்தைகள். ஸோ அப்படி அர்ப்பணிக்கக்கூடிய காரணத்தினால வைஷ்ணவ சன்னியாசிகள், திருடந்தி சன்னியாசிகள் அவங்க மூணு குச்சி வச்சுருப்பாங்க. அந்த திருடந்த சன்னியாசம் எடுத்துட்டு அர்ஜுனன் அங்கே அந்த ஊரில் திரிஞ்சின்னு இருக்கான் சன்னியாசியாக. பொதுவாக சன்னியாசிகள் மழைக்காலங்களில் சாத்துர்மாச நேரத்தில் வெளியில் எங்கேயும் போகமாட்டாங்க. அதனால் அதை சாக்கா வச்சு அர்ஜுனன் துவாரகையிலே தங்கிடுறான் 4 மாதம். சாத்துர்மாச நேரத்தில் சன்னியாசிகள் வெளியில் எங்கேயும் போகமாட்டாங்க. அதனால் சாத்துர்மாச நேரத்தில் துவாரைக்கு போய் 4 மாதம் அங்கேயே தங்கிடுறான். எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் சன்னியாசின்னு ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து வழிபடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு நாள் பலராமர் வந்து வீட்டில் விருந்து கூப்பிட்றார் சன்னியாசியா. விருந்தில் போய் சன்னியாசினா ஏதோ கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, இவர் தான் சத்திரியனாச்சே, சன்னியாசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. விருந்தில் போய் நல்லா வெளுத்து வாங்குறார். எல்லாம் பார்க்குறேன், ஓகே சன்னியாசி நம்ம மேலே ரொம்ப கருணையாக நிறைய சாப்பிட்ற, ஓகே அப்படின்னு இருக்காங்க. அப்படி அர்ஜுனன் நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அப்போ சுபத்ராவை பார்க்குறோம். சுபத்ராவை பார்த்துட்டு அப்படியே கண் அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுது அர்ஜுனனுக்கு. சுபத்ராவினுடைய அழகில் மயங்கி உடனே நம்ம வந்து சுபத்ரா கண்டிப்பாக நம்ம சுபத்ராவை மணந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அர்ஜுனன் வரான். சுபத்ராவை பார்த்ததுலேருந்து அர்ஜுனனுக்கு வந்து 24 மணி நேரமும் சுபத்ராவோட நினைவு தான். எப்படி சுபத்ராவை நம்ம வந்து திருமணம் செய்கிறது அப்படிங்கிறதுலே அர்ஜுனன் வந்து மூழ்கி இருக்கான். எப்படி மூழ்கி இருந்து சுபத்ராவை திருமணம் செய்யணும் அப்படின்னா கடத்திட்டு போய் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பலராமர் வந்து துரியோதனனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணியிருக்கிறாரு, விருப்பப்படுறாரு, அதனால கடத்திட்டு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் முடிவு பண்ணிட்டு வசுதேவர் தேவகியனுடைய அனுமதியும் வாங்கிட்டு ஒரு நாள் கடத்துறதுக்கு தயாராக திட்டம் தீட்டி வச்சுருக்கான். சுபத்ராவும் சுபத்ராவும் அர்ஜுனனை பார்த்த நாள்லேருந்து அர்ஜுனன் மேலே ரொம்ப விருப்பமுடையவளாக ஆகிடுவா. சுபத்ரா கண்டுபிடிச்சிருவா இது அர்ஜுனன் அப்படிங்கிறத. ஆனால் அதே சமயத்தில் பலராமரோ மற்ற ஊரில் இருக்கவங்களோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது அர்ஜுனன் அப்படிங்கிற. சுபத்ராவும் அர்ஜுனனை பற்றி பல முறை கேட்டிருந்ததுனால அர்ஜுனனை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்காங்க. ஒரு முறை வெளியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் வர்றதுக்காக சுபத்ரா ரதத்தில் வரும்போது அர்ஜுனன் அந்த ரதத்தை கைப்பற்றி எதிர்த்து வந்த படை வீரர்கள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு சுபத்ராவை கடத்திட்டு போயிடுவோம். இதை கேட்டறியும் பலராமரும் பயங்கர கோபம் வந்து அவருடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத அலைகளுக்கு ஒப்பிடப்படுது. பௌர்ணமி நேரத்தில் அலை வந்தது அப்படின்னா எப்படி பெரிய பெரிய அலைகள் வருமோ அந்த மாதிரி பலராமருடைய கோபம் வந்து எப்பவும் இருக்கிறதோட பயங்கரமாக இருக்கும். இவன் இந்த அர்ஜுனை நம்மளே ஏமாத்திட்டானே, 4 மாதம் நம்ம கூடவே ஒரு சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு கடைசியில் சுபத்ராவை கடத்திட்டு போயிட்டானேன்னு சொல்லி பயங்கர கோபம். அப்புறம் கிருஷ்ணரும் அங்கே வந்து பலராமரை வழக்கம் போல் சமாதானப்படுத்துகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் மட்டும் கடத்திட்டு போகல, சுபத்ராவும் அர்ஜுனன் மேலே விருப்பப்பட்டிருக்கா, சுபத்ராவினுடைய விருப்பத்தின் பேரில் தான் இது நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் பலராமர் ஏற்றுக்கிறார். ஏற்றுண்டு நிறைய சீர்வரிசையெல்லாம் நிறைய அனுப்பி வைக்கிறார் சுபத்ராவுக்காக. ஏன்னா கடமையாச்சே செய்தாகணும். அதுவும் இல்லாமல் அவர் எல்லாம் இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லலையே அப்படின்னு தான் அவர் கொஞ்சம் கோம் பலராமர். இருந்தாலும் அவர் வந்து எல்லா விதமான சீர்வரிசையை சுபத்ராவுக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த கதையை சொல்லிட்டு அப்படியே சுக்தேவ கோஸ்வாமி மேலும் கிருஷ்ணருடைய லீலைகளை தொடர்ந்து வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கும் போது அவர் வந்து கிருஷ்ணர் மிதிலை நாட்டுக்கு விஜயம் செய்ததையும் அங்கே மிதிலா நாட்டில் தன்னுடைய 2 பக்தர்களுக்கு ஆசி வழங்கினதையும் விளக்கிறார் சுக்தேவ கோஸ்வாமி. மித்திலா நாட்டில் கிருஷ்ணருக்கு 2 பக்தர்கள் உண்டு. மித்திலை எல்லாரும் தெரிஞ்சு ஜனக மகாராஜ் வாழ்ந்த அந்த பரம்பரையில் வரக்கூடிய மித்திலா மன்னர். மித்திலா மன்னர் இருக்கார். அந்த நாட்டிலேயே வந்து ஒரு ஏழை பிராமணன் இருக்கான். அந்த இரண்டு பேருக்கும் கருணை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிருஷ்ணர் மித்திலாவுக்கு போகிறார். ஸ்ருத தேவா அப்படின்னு அங்கே ஒரு பிராமணன் இருக்கான். ரொம்ப ஏழ்மையாக பிராமணன் எப்படி வாழணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். வேத சாஸ்திரங்களை படித்து ஒரு பண்டிதனாக விளங்கினான். அதே சமயத்தில் கிருஷ்ணருடைய பக்தியில் ரொம்ப ஸ்ரத்தையோடு தனக்கு கிருஷ்ணரால் என்ன கொடுக்கப்படுதோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு ரொம்ப ஏழ்மையாக, அதே சமயத்தில் சாஸ்திரத்தை படி அற்புதமாக வாழ்ந்துட்டு இருந்தார் ஸ்ருத தேவர். அந்த ஸ்ருத தேவர் அவர் வாழ்ந்த அதே நாட்டில், அதாவது அதே மித்திலா நாட்டினுடைய ராஜா. அந்த ராஜா பகுலாஸ்வா, பகுலாஸ்வா பகுலாஸ்வரி தமிழில் சொல்லலாம், பகுலாஸ்வர். அவரும் வந்து கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தர், மன்னரும் பக்தர். மன்னர் பெரிய ராஜா, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது. இவன் ஏழ்மையான பிராமணன், இவனும் கிருஷ்ணருடைய பக்தர். ஸோ இந்த மன்னர் அவருக்கு எவ்வளவுதான் ராஜபோக ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அவர் அந்த ஐஸ்வர்யங்களால் மயக்கப்படாமல் நிறைய அரசாங்கத்தை கைப்பற்றணும், நிறைய பெரிய ராஜாவாகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லாமல் தனக்கு இருக்கிற நாட்டை திறம்பட ஆட்சி செய்து கொண்டு கிருஷ்ணருடைய பக்தியில் வாழ்ந்து வந்தார். ஸோ இந்த இரண்டு பக்தர்களுக்கும் கருணையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து துவாரகையிலேருந்து மித்திலா வரைக்கும் போகிறார். அப்படி போகும்போது தனியாக போகாமல் கிருஷ்ணர் வந்து இன்னும் நிறைய சாதுக்களை கூட்டிகிட்டு போகிறார். நாரதர், வாமதேவர், அத்ரி, வியாசதேவ், பரசுராம், அசிதா, அருணி, சுகதேவ், பிருஹஸ்பதி, கன்வா, மைத்ரேயா, சவணா, இன்னும் நிறைய ரிஷிகளை, நிறைய பக்தர்களை கூட கூட்டிக்கிட்டு கிருஷ்ணர் தன்னுடைய தாருக்கனுடைய உதவியினால் துவாரகையிலேருந்து மித்திலா நோக்கி போகிறார். தாருக்கன் யார், யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கணும். தெரியாத தெரிஞ்சவங்க யார், யாரு தெரியும் தாருக்கன் யாருன்னு தெரியலையா? எத்தனை தடவை கதை ஃபுல்லாக கேட்டாச்சு, கிருஷ்ணா புக்கே முடிய போகுது, தாருக்கன் யாருன்னு தெரியல ஒருத்தருக்கும். பரிசாக அவன் கரெக்டாக முடிச்சறி ஒரு பரிச்சை வச்சிடலான்னு நினைக்கிறேன். அது கிருஷ்ணருடைய தேரோட்டி தாருக்கன். இதுலன்னு தத்துவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காட்டி அட்லீஸ்ட் கதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சாமி. இவ்வளோ கதை சொல்கிறவன் தாருக்கன், கிருஷ்ணருடைய தேரோட்டி. தாருக்கனுடைய உதவியை வச்சுட்டு கிருஷ்ணர் துவாரகையிலேருந்து மித்திலா நோக்கி போகிறார். துவாரகையிலேருந்து மித்திலா நோக்கி போகும்போது பல்வேறு பகுதிகள் அங்கே இருக்கு, ஒவ்வொரு ஊராக தாண்டி போகிறார். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிருஷ்ணரையும் அங்கே கூட வரக்கூடிய சாதுக்களையும் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சது. கிருஷ்ணருடைய திருமுகத்தை பார்த்து அவங்களும் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. எந்த பகுதியெல்லாம் போனார் துவாரகலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா, அனர்த்தா, தன்வா, குரு ஜங்களா, கங்கா, மத்ஸ்யா, பாஞ்சாலா, குந்தி, மது, கேகேய, கோஷலா, அர்ணா, இந்த தேசங்கள்லாம் தாண்டி அவர் வந்து மித்திலாவுக்கு வரார் கிருஷ்ணர். அவருடைய ரூட் நம்ம எப்படி ட்ரெயின் இங்கேருந்து இங்கே வருதுன்னா என்னென்ன ஊரெல்லாம் ஸ்டேஷன்லாம் வரும்னு சொல்கிறோமோ அது மாதிரி இங்கே வந்து எந்தெந்த ஊர் வழியாக கிருஷ்ணர் வந்தார்னு சொல்லி விளக்கங்கள் இருக்கு. அப்படி அவர் கிருஷ்ணர் அந்த பல்வேறு ஊர் வழியாக வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இதனால் பலனடைகிறாங்க. மித்திலாவுக்குள்ளார வந்தரையும் அந்த பிராமணரும் பிராமணர் ராஜா ரெண்டு பேரும் கிருஷ்ணரை பார்த்தரையும் பெருமகிழ்ச்சி அடைகிறாங்க. ரெண்டு பேரும் கிருஷ்ணர்கிட்ட விழுந்து வணங்கி கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு பிரார்த்தனைகளை செலுத்துகிறாங்க. பிரார்த்தனைகளை செலுத்தி கிருஷ்ணரை வந்து தங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. ரெண்டு பேருமே கிருஷ்ணரை கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து எங்க கூட தங்கணும் அப்படின்னு சொல்லி. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ராஜா கரெக்டாக சொன்னி ராஜா வீட்டுக்கு போயிடுவோம். நம்மளாக இருந்தால் உடனே வந்து ஓ ராஜா பிராமண என்னத்தை என்ன நமக்கு வந்து ஒன்றும் உருப்படியாக பிரசாதம் இருக்காது, இதே சிம்பிளாக இருக்கும். ராஜா வீட்டுக்கு போனோம்னா நிறைய கிடைக்கும், நிறைய பொருள் கிடைக்கும், நம்ம ராஜா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ராஜா வீட்டுக்கு போவோம். கிருஷ்ணர் அப்படி இல்லை, அவருக்கு வந்து பக்தி தான் முக்கியம். நான் முதல்ல சொன்னேன் கிருஷ்ணருக்கு முன்னாடி எல்லா சொத்துமே வந்து ரொம்ப அற்பமானது, ஆனால் பக்தி தான் முக்கியம். ரெண்டு பேருமே கிருஷ்ணருக்கு பக்தியில் ரொம்ப சிறப்பாக விளங்குறாங்க, அதனால ரெண்டு பேருமே திருப்திப்படுத்தணும்னு சொல்லி கிருஷ்ணர் விருப்பப்படுறார். அதனால ரெண்டா விரிவடைஞ்சிடுறேன். அவருக்கு இந்த பிரச்சனை ஏதாவது இருந்தா? எதுவும் கிடையாது. 100 பேர் கூப்பிட்டாலும் 100 வீட்டுக்கும் போக முடியும், கோடிக்கணக்கான பேர் கூப்பிட்டாலும் எல்லாருடைய வீட்டுக்கும் போக முடியும். அவர் தான் கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணர் இரண்டா விரிவடைகிறார். விரிவடைஞ்சாலும் தன்னுடைய பக்தனுக்கு முழு திருப்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த சாதுக்கள் எல்லாரையும் விரிவடைய செஞ்சிடறேன். அவங்களையும் விரிவடை செஞ்சு ராஜா நினைக்கிறார் என்னுடைய அரண்மனைக்கு தான் இவர் வந்திருக்காருன்னு, பிராமணன் நினைக்கிறான் என்னுடைய வீட்டுக்கு தான் இவர் வந்திருக்காருன்னு. அந்த மாதிரி கிருஷ்ணர் பண்ணிட்டார். ஏற்கனவே எப்படி கிருஷ்ணர் வந்து 16,100 மனைவியரை திருமணம் செய்தபோது 16,100 விரிவகம் அடைஞ்சு தன்னுடைய உறவினர்களையும் அதே மாதிரி விரிவடை செய்தார். அதே மாதிரி கிருஷ்ணர் பல நேரங்களில் பல இடங்களில், குறிப்பாக இந்த 16,100 பேரை மணந்த போதும் அதே மாதிரி பிரம்ம விமோகன லீலா, பிரம்மாவை மயக்கமடைய செய்த அந்த லீலையிலையும் கிருஷ்ணர் வந்து பல்வேறு ரூபங்களாக விரிவடைஞ்ச. அப்படிப்பட்ட அவருக்கு இரண்டா விரிவடைகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அப்படி இரண்டா விரிவடைஞ்சு கிருஷ்ணர் இரண்டு இடங்கள்லையும் போகிறார். ராஜா அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணரை பராமரிக்கிறார், பிராமணர் அவருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணரை பராமரிக்கிறார். ஆனால் கிருஷ்ணர் அங்கே வந்து அவங்களுடைய பக்தியை பார்க்குறார். அதனால இரண்டு பேருமே கிருஷ்ணருடைய பார்வையிலேருந்து இரண்டு பேருமே சமமாக இருக்கிறாங்க. ராஜா கிருஷ்ணருக்கு இருக்கிறதுலே மிகச்சிறந்த ஆசனத்தில் அமர வைக்கிறார். அவருக்கு வந்து வைரம் வைடூரியம் எல்லாம் அங்கே பொதிஞ்சிருக்கு. அற்புதமான மலர் மாலைகளால் கிருஷ்ணரை அலங்கரிக்கிறார். இங்கே ஒரு பிராமணர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பாய், தர்ப்ப புல்லில் ஒரு பாய் இருக்குது, அந்த பாயில் அமர வைக்கிறார். அங்கே வந்து ரொம்ப எளிமையான உபச்சாரங்கள் பிராமணருடைய வீட்டில் இருக்குது. ராஜா மன்னருடைய வீட்டில், மன்னருடைய அரண்மனையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வெகு விமரிசையான விதத்தில் கிருஷ்ணருக்கும் மற்ற சாதுக்கள் எல்லாருக்குமே அங்கே வந்து பணிவிடை செய்யப்படுது. எல்லா அப்படி பணிவிடை செய்து எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அந்த பணிவிடையை மற்ற சாதுக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. இவங்களும் இவங்க எல்லாரும் சேவை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கிருஷ்ணர் இந்த சமயத்தில் உபதேசம் கொடுக்குறார். நீங்கள் வந்து என்ன வழிபடுறீங்க, என்னுடைய பக்தர்கள் இந்த சாதுக்கள் வந்திருக்காங்க, இவங்களையும் நீங்கள் வழிபடணும். அவங்க எல்லாரையும் வழிபட்டாங்க, அவங்க மன்னரும் அந்த பிராமணனும். இந்த இடத்துல கிருஷ்ணன் சொல்கிறார், மத்பக்தா பூஜாது, என்னுடைய பக்தனுக்கு நீ வந்து பூஜை பண்ணும். என்னுடைய பக்தனை நீ பூஜை பண்ணுறதன் மூலமாக நீ வந்து உண்மையில் என்னை பூஜை பண்ண, என்னை பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பக்தனை நீ நிராகரிச்சு அப்படின்னா அது வந்து முறையான பூஜை கிடையாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அங்கே வந்திருக்கக்கூடிய சாதுக்கள் கிருஷ்ணருடைய பக்தர்கள் எல்லாரையும் பூஜிக்க சொல்லி அவங்களுக்கு வலியுறுத்துறார். அவங்களும் அதே மாதிரி கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கும் பூஜை பண்ணுறார். ஸ்ருத தேவர், பிராமணனான ஸ்ருத தேவரும் சரி, ராஜாவான பகுலாஸ்வரரும் சரி, ரெண்டு பேருமே வந்து நிறைய பிரார்த்தனைகளை கிருஷ்ணருக்கு முன்வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே பிராமணரும் சரி, பிராமணர் ஸ்ருத தேவர், மன்னர் பகுலாஸ்வர், ரெண்டு பேருமே கிருஷ்ணர் தங்களோட கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கிருஷ்ணர் மற்ற சாதுக்களோடு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, கிருஷ்ணருடைய பார்வையில் எல்லோருமே சமமானவர்கள். கிருஷ்ணர் வந்து ஒருத்தன் இவ்வளவு அவனுடைய நிறைய ஒருத்தன் பணம் கொடுக்குறான், அவன் வந்து நிறைய வெளி தோட்டத்தில் நிறைய ரொம்ப விமரிசையாக பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து கவரப்போகிறது கிடையாது. கிருஷ்ணரை கவரப்படக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய பக்தி. அந்த பக்தியை அவன் எந்தளவுக்கு வெளிப்படுத்துகிறானோ, அந்த பக்தியில் அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவன் எந்தளவுக்கு சேவை பண்ணுறானோ அது வந்து கிருஷ்ணரை மிகவும் திருப்திப்படுத்தக்கூடியதாக அமையும். இங்கே பிராமணர்களை பற்றி அங்கே வந்திருக்கக்கூடிய சாதுக்களை எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் பிராமணனாக பிறக்கிறான் அப்படின்னா மற்ற எல்லாரையும் விட ரொம்ப உயர்ந்தவனாயிடுறான். அதே பிராமணன் எப்போ வந்து ஒரு வைஷ்ணவனாக மாற்றம் அடைகிறானோ அப்போ அவன் வந்து மிக மிக உயர்ந்தவனாயிடுறான். இந்த வைஷ்ணவ பிராமணனுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது என்னையே பூஜிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், கிருஷ்ணர் அங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற சாதுக்களை புகழ்ந்து பேசுகிறார். சுத்ததேவரின் புனித பக்தி கிருஷ்ணரை மிகவும் மகிழ்வுறச் செய்தது. அவரின் கைகளை பிடித்து கொண்டு கிருஷ்ணர் கூறினார், அன்புள்ள சுத்ததேவரே, இந்த மகாத்மாக்கள் உன்னிடம் கருணை கூர்ந்து உன்னை நேரில் காண வந்துள்ளார்கள். மற்ற நாரதர், வியாசர், அசித்தர்லாம் வந்திருக்காங்கள, இவங்கள சொல்றார். இதை நீ பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களின் பாதங்களின் தூளி பட்டவுடன் புனிதமடைந்து பரம தாமங்களாக மாறிவிடுகின்றன. மக்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறான நற்செயல்களில் பல நாட்கள் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் படிப்படியாக புனிதமடைகிறார்கள். ஆனால் இத்தகைய மகாத்மாக்கள் மிகவும் உயர்ந்தவர்களாகையால் அவர்களுடன் பழகி சேவை செய்பவர்கள் உடனடியாக முற்றிலும் தூய்மையடைகிறார்கள். இது நம்ம முதலே பார்த்தோம். சில நரோத்தம தாஸ் தாக்கூர் கூட சொல்கிறார், கங்காரே பரோஷி கோயிலி பஸ்டி பவன் தர்ஷனே பவித்ர குரு ஏத்து மழகுன். ஒருத்தன் வந்து கங்கையில் பல தடவை குளித்தான் அப்படின்னா அது வந்து அவனை வந்து தூய்மைப்படுத்தலாம். ஆனால் ஒரு வைஷ்ணவர் ஒரு சாதுக்களுடைய தரிசனம் கிடைச்சது அப்படின்னா அது அவனை உடனடியாக தூய்மைப்படுத்தக்கூடியதாக அமை. ஸோ அந்த கருத்தை இங்கே கிருஷ்ணரே வலியுறுத்துறேன். இங்கே இந்த முனிவர்கள் மக்கள் வந்து கோயிலுக்கு போகிறாங்க, கோயில் கொண்டு அங்கங்கே போகிறாங்க, ஆனால் அவங்க வந்து சாதுக்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல. அப்போ அது வந்து அவங்களால உண்மையான தூய்மையை அடைய முடியாது. யாத்திரை தலத்தில் ஒருத்தவங்க வந்து புனித ஸ்தலத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து மகான்கள் இருக்கிறதுனால தான் அது வந்து புனித ஸ்தலமாக கருதப்படுதான். கிருஷ்ணர் சொல்கிறார், யாத்திரை தலத்தில் மகான்கள் இருப்பதால் அது புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுகிறது. அப்படி இல்லைனா அது புனித ஸ்தலம் கிடையாது. சும்மா போய் வெறுமனை போய் நான் இங்கேயும் போயிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி ஒரு விசிட் அடிச்சுட்டு வர்றது பேர் நம்ம வந்து புனித ஸ்தலத்துக்கு போகிறது கிடையாது. புனித ஸ்தலத்துக்கு போகிறது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மகான்களுடைய சங்கத்தை பெறுறது. இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், உங்களை பார்க்கறதுக்காக இந்த மகான்களே வந்திருக்கார், அதனால் இவங்களுடைய சங்கத்தை நீங்கள் வந்து முறையாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறார். அன்புள்ள சுத்ததேவரே, ஒருவன் பிராமணனாக பிறக்கும்போது உடனடியாக மனிதர்களுள் சிறந்தவனாகிறான். அப்படிப்பட்ட பிராமணன் சுய திருப்தியுடன் விரதங்களை அனுஷ்டித்து வேதங்களை கற்று எனக்கு பக்தி தொண்டாற்றினால், அதாவது ஒரு பிராமணன் வைஷ்ணவனானால் அவனது பெருமையை என்னவென்று சொல்வது? பிராமண வைஷ்ணவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். கிருஷ்ணா சொல்ற, எனது நான்கு கரங்களுடைய நாராயண வடிவம் கூட எனக்கு அவ்வளவு பிரியமானது அல்ல. கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சொந்த ரூபத்தை விட நாராயணன் தன்னுடைய சொந்த நாராயண ரூபத்தை காட்டிலும் ஒரு பிராமணனை வந்து பிரியமானவனா கருதுகிறாராம். அதாவது தன்னை விட பிரியமானவனா தன்னுடைய பக்தன் ஆயிடுறான். எப்போ ஒருத்தன் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுறானோ அப்ப அந்த நபர் வந்து பகவானுக்கு தன்னை விட பிரியமானவராக இருக்கும். ஆனால் யார் ஒருத்தருக்கு வந்து இதில் இந்த விஷயங்களில் நம்பிக்கை இல்லையோ அவங்களால என்றுமே திருப்தி அடைய முடியாது. அவங்களால என்றுமே வந்து தூய்மை அடைய முடியாது. நம்ம வந்து தினசரி சொல்கிறோம், யார் வந்து பிராமணர் மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு வந்து தூய்மை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி எங்கே சொல்கிறோம் சரியா? அடடா, சரி, யாருக்கும் தெரியல, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? பிரசாதத்தை கட் பண்ணிடலாம். கரெக்டு, நானும் அதே தான்
நினைச்சேன்.
பிரசாதம் நிறைய கொடுக்கலாமா? தினமும் பிரசாதம் சாப்பிட்றோம். பிரசாதம் சாப்பிடும்போது சொல்கிறோம், மகாபிரசாதே கோவிந்தே நாம பிராமண்ய வைஷ்ணவே சொல்ப புண்ணியவதம் ராஜன் விஸ்வாசோனி வஜாயத்தே. அர்த்தம் என்ன? அதெல்லாம் பிரசாதத்தை முன்ன போட்டு நீங்கள் அர்த்தம்லாம் இதெல்லாம் ஏதோ சொல்லி முடிச்சோமா பிரசாதம் சாப்பிட்டோமா அப்படி இருக்கக்கூடாது. மகாபிரசாதே, மகாபிரசாதம், கோவிந்தா பகவான் கிருஷ்ணர், நாம ஹரிநாமம், பிராமண்ய பிராமணர்கள், வைஷ்ணவா வைஷ்ணவர்கள், இந்த நபர்கள் மேலே மகாபிரசாதே கோவிந்தே நாம பிராமணா வைஷ்ணவா ஸ்வல்ப புண்ணியம் மத்தம் ராஜம் விஸ்வாசம் ஜாயத்து. இவங்க மேலே விஸ்வாசம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கூட புண்ணியமே கிடைக்காது, அவன் வந்து கொஞ்சம் கூட பேர முடியாது. இந்த விஷயங்கள் மேல ஒருத்தனுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். தினமும் சொல்றோம்ப்பா, அட்லீஸ்ட் ரெண்டு வேளை சொல்றோம், உண்டா இல்லையா? நீங்களாம் பெரும்பாலும் மூணு வேளை சொல்லுவீங்க. அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ராவணன் மேல கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு மிகவும் பிரியமானவன்கிறார். பிராமணன் என்றால் வேதங்களை நன்கு கற்றவன் என்று பொருள். பிராமணன் முழுமையான அறிவின் சின்னம். பிராமண வைஷ்ணவன் அல்லது ஏற்கனவே பிராமண தகுதிகளை பெற்றிருக்கும் பக்தன் என்னை தன் இதயத்தில் உணரக்கூடியவன். அவ்வாறு அறிவதனால் பிரபஞ்ச தோற்றமும் அதன் பல்வேறு அம்சங்களும் பிரபுவின் பல்வேறு சக்திகளின் விளைவுகள் என்பதை உணர்கிறான். அன்புள்ள ஸ்ருத தேவரே, எனவே நீர் இந்த மகாத்மாக்களையும் பிராமணர்களையும் முனிவர்களையும் எனது பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களை உண்மையுடன் வணங்குவதால் நீர் என்னை மேலும் சிறப்பாக அதிக ஊக்கத்துடன் வணங்குபவர் ஆகின்றீர். என்னை நேரடியாக வணங்குவதை விட எனது பக்தர்களை வணங்குவது மேலானதாக நான் கருதுகிறேன். எனது பக்தர்களை வணங்காமல் என்னை நேரடியாக வணங்க முயற்சிப்பவனின் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இத்தகைய வழிபாடு எவ்வளவு ஆடம்பரமாக செய்யப்பட்டாலும் நான் அதை ஏற்பதில்லை. ஸோ அதனால தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணரை பூஜை பண்ணும்போது அங்கே வந்து வைஷ்ணவர்கள் மூலமாக நம்ம வந்து கிருஷ்ணரை பூஜை பண்ணோம். இங்கே நம்மளுடைய ஆட்களில் கூட ஆச்சாரியர்களை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணோம். நம்ம வந்து கிருஷ்ணரை நேரடியாக வழிபடுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தகுதி கிடையாது அப்படிங்கிறதோட கிருஷ்ணரே பூஜைக்கு தகுந்தவனாக நினைக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்களை பூஜிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய பக்தி தொண்டில் மிக முக்கியமான அங்கமாக அமையுது. இப்படி அவங்க வந்து பிராமணர்கிட்ட சுத்த தேவர்கிட்ட அறிவுரை சொல்லிட்டு கிருஷ்ணர் அங்கேருந்து கிளம்பிடுறார். இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணர் எல்லா விதமான நபர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய பக்தியை ஏற்றுக்கொள்கிறார். சுத்த தேவரை போன்ற பிராமணராக இருந்தாலும் சரி, இல்லை பகுளாஸ்வரை போன்ற சத்திரியராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் அங்கே இருக்கக்கூடிய ஆடம்பரமான வழிபாட்டுகளை ஏற்றுக்கொள்றது கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய பக்தியை ஏற்றுக்கொள்கிறார். கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா கலவு சூத்ர சம்பவா, எல்லாரும் சூத்திரர்களாக பிறந்திருக்கிறாங்க. எல்லாருடைய தன்மைகளும் பார்த்தோம் அப்படின்னா சூத்திர தன்மையாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டோம் அப்படின்னா, அப்போ அதன் மூலமாக நம்மளும் கிருஷ்ணருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமானவர்களாக அமைவோம். ஹரே கிருஷ்ணன்.